ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। The subject of this lecture is the message of Bhagavad Gita. Is that right? The path of Bhagavad Gita. Now, the first thing we should understand is that Bhagavad Gita is not a sectarian religious book.
முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினருக்குரிய புத்தகம் அல்ல.
Sometimes in the Western countries, Bhagavad Gita is said to be the Bible of Hinduism.
சில நேரங்களில் மேற்கத்திய நாடுகள்ல பகவத்கீதை அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய பைபிள் அப்படின்னு சொல்லப்படுறது வழக்கம்.
But although that's true in one sense, but in some important ways, Bhagavad Gita is very different from the Bible.
ஒரு விதத்துல அது உண்மைன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டால் கூட, பல்வேறு விதத்துல நாம பார்க்கும்போது பகவத்கீதையானது பைபிளிலிருந்து வேறுபட்டதாக உள்ளது.
Because the way the Bible is generally presented is that one should just have faith. Just accept it unquestioningly.
ஏன்னா பைபிள்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வெறும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்கக்கூடியதாக உள்ளது.
Whereas the approach in Bhagavad Gita is quite different.
ஆனால் பகவத்கீதையினுடைய அணுகுமுறையானது வேறுபட்டதாக உள்ளது.
Krishna spoke Bhagavad Gita to his disciple Arjuna.
கிருஷ்ணர் பகவத்கீதையை தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு உபதேசித்தார்.
Arjuna was full of doubt.
Arjunan sandegangal nirambiyavanaga irundan.
And Krishna cleared Arjuna's doubts by giving him spiritual knowledge.
Krishnar Arjunanukku aanmeega arivai koduthu avanude sandegangalai kalaindar.
So doubt is not rejected.
சந்தேகங்கள் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படக்கூடியது கிடையாது.
It is natural to have doubts.
சந்தேகம் எழுகிறது அப்படிங்கிறது இயற்கைதான்.
When we are to approach the subject matter of the spiritual, that which is beyond our immediate comprehension, then obviously we can't understand it in the normal way that we understand knowledge of this world.
நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட, நம்மளுடைய சாதாரண உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை நம்ம சாதாரண வழியில எப்படி தெரிஞ்சுக்கோமோ அந்த வழியில தெரிஞ்சுக்க முடியாது.
So doubt is a function of the intelligence.
சந்தேகம் எழுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனத்தினுடைய ஒரு நிகழ்வு.
But to be overly doubtful, that is also not very intelligent.
ஆனா அதே நேரத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமா சந்தேகப்படுறது அப்படிங்கறதும் புத்திசாலித்தனம் கிடையாது.
It is intelligent to understand that our intelligence is limited.
நம்மளுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு வரம்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம்.
And that we cannot understand everything through our intelligence.
நம்மளுடைய புத்தியை வைத்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.
But it is also intelligent to understand that there is knowledge of reality.
உண்மை அப்படிங்கிறதுல உண்மை அறிவு அப்படின்னு ஒன்னு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவசியமாகிறது.
Who are we?
நாம் யார்?
Why are we in this world?
நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம்?
Why are we suffering?
நாம ஏன் துன்பப்படுறோம்?
How can we get free from suffering?
துன்பத்திலிருந்து நாம எப்படி விடுதலை பெற முடியும்?
So this knowledge is available.
இந்த அறிவானது கிடைக்கின்றது.
This knowledge is given in Bhagavad Gita.
இதுதான் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
The Bhagavad Gita is a book of knowledge. It's not for any particular sect.
பகவத் கீதை அப்படிங்கிறது அறிவினுடைய நூல். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான நூல் கிடையாது.
For instance, Bhagavan Krishna says in Bhagavad Gita, he describes this material world in two words.
உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பகவத் கீதையில பகவான் கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தை இரண்டே வரிகளில் எடுத்துரைக்கிறார்.
All the history of the human race and of the whole world he summarizes in two words.
உலகத்துல மனிதர்களுடைய மொத்த வரலாறு ஜட உலகம் எப்படி இருக்கு எல்லாமே இரண்டு வரிகளில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு.
He says that this world is dukhalayam ashashvatam. It is a place of misery and everything here is temporary.
அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகமானது துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகம் துன்பங்கள் நிறைந்தது. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே தற்காலிகமானது.
He gives some four major types of suffering that every living being has to experience in this world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாழிகளும் அனுபவிக்கக்கூடிய நான்கு முக்கியமான துன்பங்களை அவர் பகவத்கீதையில எடுத்துரைக்கிறார்.
ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, birth, death, old age and disease.
ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு புதுமை நோய்.
These are causes of suffering.
இது துன்பத்தினுடைய அறிகுறிகள்.
It is not that, well, I'm a Hindu and therefore I have to suffer because in Bhagavad Gita it says that we're suffering, but the Christians, they don't suffer because they don't believe in Bhagavad Gita. No, everyone has to suffer birth, death, old age and disease. So this So this knowledge applies to everyone. It's not a matter of belief.
இந்த அறிவானது எல்லோருக்கும் பொருத்தமானது. இது ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது கிடையாது.
Bhagavad Gita gives us knowledge. It is not simply something to be believed blindly.
பகவத்கீதை நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியது. இது ஏதோ குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைப்பது அப்படிங்கிறது கிடையாது.
Now, many people ask us, do you believe in reincarnation?
நிறைய மக்கள் நம்ம கிட்ட கேட்கறது உண்டு, நீங்க மறுபிறவியில நம்பிக்கை வைக்கிறீங்களான்னு.
But it is not a question of belief.
ஆனா இது நம்மளுடைய நம்பிக்கையினுடைய கேள்விக்கு உட்பட்டது கிடையாது.
It is a fact.
இது ஒரு உண்மை.
Krishna explains this in Bhagavad Gita. This is the beginning teaching of Bhagavad Gita.
Krishna ide namakku Bhagavad Gita-la arivirukkar. Idhu dhaan Bhagavad Gita-nudaiya aarambha kalviyaga ulladhu.
Dehino smnyatha dehe kaumarang yovanam jaratata dehantara praptihi. Krishna says that the living being in the body first manifests as a child body.
கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற ஒரு உயிர்வாளி இந்த உலகத்துல வாழும்போது முதல்ல ஒரு குழந்தையுடைய ரூபத்துல தோன்றுகிறான்.
The child's body changes to a youth body.
அந்த குழந்தையுடைய உடலானது இளைஞனுடைய உடலாக மாறுகிறது.
The youth body becomes an old body.
இளைஞனுடைய அந்த உடலானது வயோதிகருடைய உடலாக மாறுகின்றது.
This is true of Hindus, Christians, atheists, cats, dogs, every living being.
இது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் எல்லா உடல்களுக்கும் பொருத்தமானது, உண்மையானது.
So Krishna points out that the body is changing but the person remains the same.
கிருஷ்ணர் என்ன சுட்டி காட்டுறார் அப்படின்னா,
stop this boy running around, just sit down or go and play outside. Now that's boyhood playfulness, but this is not a place for playing. It's for hearing very important knowledge.
இந்த இடம் விளையாடுவதற்கான இடம் கிடையாது. விளையாடுவதற்கான இடம் வேறு. இங்க ஆன்மீக ஞானத்தை நாம தீவிரமாக கேட்க வேண்டிய ஒரு இடம்.
So did you say that about the we change.
Krishna udal maarugirathu nu solrar geethaiya atma udalai udaivan maaramal irukiran gerada eduthurikkar.
So the body is always changing, but the person stays the same.
உடலானது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நபர் எப்போதும் ஒரே ஒன்று போல ஒரே மாதிரியாக உள்ளார்.
The person is constant.
அந்த நபர் நிலைத்து அப்படியே இருக்கிறார்.
According to medical science, all the cells in our body change every 7 years.
மருத்துவ விஞ்ஞானத்தின்படி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் 7 வருடத்துக்கு ஒரு தடவை முற்றிலுமாக மாறிவிடுகிறதுன்னு சொல்லப்படுது.
But the mother, when she sees the child, she saw the child at birth, now she sees the child at 10 years old, she does not say, oh, you're not my child, because all the cells change.
ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை பிறந்திருக்கும் போது பார்க்கிறாள், அதன் பிறகு 10 வருடம் வளர்ந்த பிறகு பார்க்கிறாள். அப்படி பார்க்கும் போது உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் மாறிடுச்சு, அதனால நீ என்னுடைய குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்ல போறதில்ல.
So all the cells change, but the person remains the same.
எல்லா செல்களும் மாறிவிடுகிறது, ஆனால் நபர் மாறாமல் இருக்கின்றார்.
That means that the person is different from the chemicals that make up the body.
அப்படினா என்ன அர்த்தம்னா, எந்த ரசாயனங்கள் எல்லாம் இந்த உடலை உற்பத்தி செய்கின்றதோ அந்த ரசாயனங்களிலிருந்து நபரானவர் வேறுபட்டவர்.
So by giving this simple example, Krishna explains how the person is different from the body.
இப்படி பல்வேறு உதாரணங்களை கொடுத்து கிருஷ்ணர் நபரானவர் எப்படி உடலிலிருந்து வேறுபட்டவர் அப்படிங்கறத எடுத்துரைக்கிறார்.
The body changes from childhood to youth to old age, and then tata dehantara prapti, and then attains change of body.
உடலானது குழந்தை பருவம், இளைய பருவம், வயோதிக பருவம் அப்படிங்கிற பல்வேறு பருவங்களை கடந்து போகுது, அதன் பிறகு வேறொரு உடலை அடைகின்றது.
The body is only chemicals.
உடலானது வெறும் ரசாயனங்களுடைய கலவைதான்.
The body is carbon, hydrogen, oxygen, nitrogen. There's some gold in the body somewhere also. Don't kill me for the gold.
உடல்ல
not very much.
நம்மளுடைய உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கு. உடல்ல கொஞ்சம் தங்கம் கூட இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த தங்கம் இருக்குங்கிறதுக்காக உடலை கொன்று விடாதீர்கள். அந்த தங்கத்தினுடைய அளவு மிக குறைவாக உள்ளது.
But I am not carbon and oxygen and nitrogen.
ஆனால் நானோ கார்பனோ ஆக்சிஜனோ நைட்ரஜனோ கிடையாது.
In the movies, we don't see the movie star saying to the actress, oh, I love you, you have so much carbon.
நம்ம திரைப்படத்துல பார்க்கறதில்ல கதாநாயகன் கதாநாயகிட்ட போய், நான் உன்மேல அன்பு செலுத்துறேன், உன்னை காதலிக்கின்றேன், ஏன்னா உங்ககிட்ட நிறைய கார்பன் இருக்குன்னு சொல்ல போறது.
The combination of carbon and nitrogen makes me feel so attracted to you.
உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்பனும் நைட்ரஜனும் கலந்து அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கவர்ச்சி உடையதாக இருக்கிறதுன்னு சொல்ல போறதில்ல.
What is it that makes the body attractive?
உடலை உடலானது மற்றவர்களை கவரக்கூடிய விதத்துல மாறுதுனா அதுக்கு என்ன காரணம்?
If we take the most beautiful woman in the world, Miss World,
இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அழகியாக உலக அழகியாக இருக்கக்கூடியவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
and she may be very young and beautiful, but if by chance she dies, then no one will want to embrace that beautiful body.
அந்த உடலானது மிகவும் கவர்ச்சியுடையதாக அழகுடையதாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வாய்ப்பினால அந்த உடல் மரணத்தை தழுவிட்டது அப்படின்னா அப்ப யாருமே அந்த உடலை ஆலிங்கனம் செய்யறதுக்கு பிரியப்பட மாட்டார்கள்.
The same body that is so attractive, as soon as it dies, it becomes totally unattractive.
எந்த உடலானது முற்றிலும் கவரக்கூடியதாக இருந்ததோ அந்த உடல் மரணத்தை சந்தித்ததுக்கு பிறகு கொஞ்சம் கூட கவர்ச்சி இல்லாததாக மாறிவிடுகிறது.
If we offer someone, there's a very beautiful woman, very nice hair, and very nice eyes, you'd like to embrace, yes, yes, only one thing, she's dead. So what is it that gives attraction, that is the life, that is not chemicals, that is Atma? As long as the Atma is in the body, we say it is alive. As soon as it leaves, we say it is dead. The same chemicals, but alive and dead according to the presence or absence of Atma.
Atma irukkira varaikkum udalanadhu uyiroda irukkunu solrom. Atma ponadukaprom madinjiruchu nu solrom. Andha udalinudaiya nilaiyanadhu atma ulle irukkiradhaiyum atma velila poradhaiyum adipadaiya vechu thaan irukku.
That's why in every language of the world, when someone dies, they say he's gone away.
அதனால தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலுமே யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படினா அவங்க அவர் போயிட்டாருன்னு சொல்வாங்க.
How do you say in Tamil?
போயிட்டாரு.
All right, I can't say it. Chalega in Hindi. Cholegete in Bengali. Nepali. How do you say? We have some Nepali boys here. How do you say chalega?
Chalega in Hindi.
Nepali.
Nepali ல எப்படி சொல்வாங்கன்னு கேக்குறாரு.
Chalsa.
Chalsa.
Telugu.
Telugu எப்படி சொல்வாங்க?
Same as Tamil.
Similar.
Similar. Gujarati ma?
Jatariya.
Huh? Jatariya.
Gujaratila jatariyanu solvanga.
Any language. You can go anywhere in the world. It doesn't matter if they speak Chinese or Malay or any language. If you ask people, if they say died, they say gone away.
நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கு போனாலும், எந்த மொழி பேசக்கூடியவங்ககிட்ட போனீங்கனாலும், அது சைன மொழியா இருக்கட்டும், மலைய மொழியா இருக்கட்டும், எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, அங்க யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவர் போயிட்டாருமாங்க.
We have a Russian group here also.
இங்க ரஷ்யாவை சேர்ந்த பக்தர்களும் இருக்கிறார்கள்.
In Russian, same thing, just in.
என்ன சொல்லுவாங்க?
Yeah.
இதே மாதிரி தான் சொல்லுவாங்க.
Why does everyone say gone away when the same body is there?
அதே உடல் அங்க இருக்கிற பட்சத்துல ஏன் எல்லாரும் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க?
Because everyone understands that the real person is the soul and the soul has gone away.
ஏன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க உண்மையான நபர் அப்படிங்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாவானது வெளியில போயிடுச்சு.
So this is the first point of knowledge given by Krishna in Bhagavad Gita.
இதுதான் பகவத் கீதையில கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் அறிவு பாடம்.
And if we don't understand it, we cannot have any spiritual knowledge.
இத நம்ம புரிஞ்சுக்கல அப்படினா நமக்கிட்ட ஆன்மீக அறிவு அப்படிங்கறது எதுவுமே இருக்க முடியாது.
And if we don't have spiritual knowledge, then we cannot make any spiritual progress.
ஆன்மீக அறிவு நம்ம கிட்ட இல்ல அப்படினா நம்ம கொஞ்சம் கூட ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாது.
Now generally people think, well, we're Hindus and we believe in reincarnation.
பொதுவா மக்கள் நினைக்கிறாங்க நாங்க இந்துக்கள் அதனால நாங்க மறுபிறவில நம்புறோம்னு.
But that is just some kind of belief, that is not knowledge.
ஆனா அப்படி நம்புறது அப்படிங்கிறது அது ஒரு வகையான நம்பிக்கைதான ஒழிய அறிவு அல்ல.
In Bhagavad Gita, Krishna also says, உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாகுணான்விதாம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷ. He says that people who are vimuda, which means very foolish, they do not understand how a living being goes from one body to body and enjoys and suffers in the material condition.
பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தர் விமூடனாக, அதாவது மிகப்பெரிய முட்டாளாக இருக்கிறானோ, அவனால எப்படி ஒரு நபர் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறி அந்த உடலினுடைய இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றார் அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியாது.
In other words, if we are Hindu and because we think I'm a Hindu and I believe in reincarnation, that is not enough. Krishna says we have to understand how it works.
இன்னொரு விதத்துல சொல்றோம் அப்படின்னா நான் ஹிந்து அதனால நான் மறுபிறவில நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது போதுமானது அல்ல.
So,
எப்படி மறுபிறவி நிகழ்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
So he says, vimudha nanu pashanti. Those who are foolish, they do not see this, they do not understand this. But pashyanti jnana chakshushaha. Those who have the eye of knowledge, they can understand this.
Krishna solra vimuda nanu pashyanti. Adavadu moodargalala paarka mudiyadu. Idai purindukolla mudiyadu. Aanal yaar orthar arivudeyavargalo avargalala idai paarka mudiyum.
So in Bhagavad Gita, Krishna gives that jnana chakshu, the eye of knowledge by which we can see reality as it actually is.
Bhagavad Gita-ல Krishna நமக்கு ஞான சக்ஷுவை கொடுக்கின்றார், அதாவது ஞான கண்களை கொடுக்கின்றார். அதை அதன் மூலமாக உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
So that is the first point to understand. And if we understand this, then we If we actually understand that we are going from body to body to body, suffering in each life, then we cannot live our life as a moodha, as a fool.
எப்படி நாம் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு போகிறோம் அப்படிங்கறத நாம் உண்மையாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதன் பிறகு நாம் விமூடனாக அதாவது முட்டாளாக வாழ மாட்டோம்.
Most people live their life foolishly.
பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை முட்டாள்தனமாக வாழ்கிறார்கள்.
Foolish means they're simply interested in this life.
முட்டாள்கள் அப்படினா அவங்க வெறுமனே இந்த பிறவியில மட்டும் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள்.
Or they're simply interested in enjoying this world.
இல்ல அவங்க இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுல மட்டும் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள்.
But an actually intelligent person understands that this material situation is full of suffering, but the spiritual situation is full of transcendental bliss.
ஆனால் யார் ஒருத்தர் அறிவுடையவராக இருக்கிறாரோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த பௌதிக சூழ்நிலையானது முற்றிலும் துன்பங்கள் நிறைந்தது, ஆன்மீக சூழ்நிலையோ முற்றிலும் பரமமான ஆனந்தத்தை கொண்டதுன்னு.
In Bhagavad Gita, Lord Krishna describes that there is a position beyond birth and death.
Bhagavad Gita-la Krishna solra pirappirkum irappirkum appal oru nilai ulladenu.
We do not have to go on dying, getting born again, dying, getting born again.
Naam maranathai sandhithu meendum pirandhu maranathai sandhithu meendum pirandhu அப்படிங்கிற ஒரு சுழற்சியில செல்வதற்கான அவசியம் ஏதும் இல்லை.
We can get free from this suffering.
நாம் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும்.
And we should do.
நாம் அதை செய்தாக வேண்டும்.
Otherwise we are living foolishly.
இல்லனா நாம முட்டாள்தனமாக வாழ்கின்றோம்.
This human life is achieved after many births.
இந்த மனித பிறவியானது பற்பல பிறவிகளை கடந்த பிறகு அடையப்பட்டிருக்கிறது.
So if we simply live in the same way that the animals do, simply interested in where is food, where is how we can live comfortably, this is a waste of our human life.
மிருகங்கள் பார்த்தோம் அப்படினா எனக்கு எங்க உணவு கிடைக்குது, நான் எப்படி சொகுசா வாழலாம் அப்படிங்கறதுல யோசிச்சிருக்கு. நாமளும் அதே போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனித வாழ்க்கையில எந்த ஒரு பலனும் இல்லை.
Human life is meant for self-realization.
மனித வாழ்க்கையானது தன்னுணர்வுக்கானது.
And Bhagavad Gita is the best introduction to the path of self-realization.
தன்னுணர்வினுடைய பாதைக்கு பகவத் கீதையானது ஒரு மிகச்சிறந்த அறிமுகமாகும்.
It means to understand, I am not this body, I am Atma.
அதுல என்ன சொல்ல இருக்குனா நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலமா.
And there is Paramatma.
அது மட்டும் இல்லாம பரமாத்மாவும் இருக்கிறார்.
Now many people think that Atma and Paramatma are the same. And we only have to realize this. This is incorrect. Because if Atma and Paramatma are the same, then there's no need of any word Paramatma. Paramatma is always Paramatma. We are always dependent on him.
Paramatma எப்பவுமே பரமாத்மாவாகவே இருப்பார். நம்ம எப்பவுமே அவரை சார்ந்தவராகவே இருப்போம்.
So Bhagavad Gita is only 700 verses.
Bhagavad Gita வெறும் 700 ஸ்லோகங்கள் மட்டுமே கொண்டது.
But gives a full summation of all the things that we need to know.
ஆனால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த எல்லா விஷயங்களையும்
which unfortunately is not taught in the schools or colleges. Now I can't speak everything that's in Bhagavad Gita. But we should come to the conclusion. What is the ultimate message? That is spoken by Lord Krishna at the end of Bhagavad Gita. In Bhagavad Gita, he describes karma, jnana, yoga, bhakti. He describes the three modes of nature, sattva, rajas, tamas, and their effects. He teaches about the very bad effects of karma, material desire. The conclusion in two verses is as follows. Manmana bhava mad bhakto madhyaji mang namaskaru mame vaishyasi satyangte pratijane priyosi me. Krishna says, always think of me.
Krishna solra eppodum ennai patre neethu kondirpayaga.
Become my devotee.
Ennude bhaktanaga.
Bow down to me, worship me.
Enakku munbu vilindu vanangi ennai valibaduvayaga.
In this way Krishna says, you will come to me. And he says to Arjuna, I promise this to you because you are my very dear friend. Then sarvadhaman parityajamamekam sharanam vraja aham tva sarva papebhyo moksha yishyami ma shuchaha. He says, abandon all different kinds of dharma. And fully take shelter in me. Surrender to me. Krishna says, if you do this, I will deliver you from all sinful reactions. Ma shuchaha, do not fear. You have all seen Varadaraj Perumal. He is offering he is the best of the givers of vara, of benedictions. So the best benediction he's giving, what's that? To get 100 crores of rupees? No.
அவர் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த வரம் என்ன? 100 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறாரா? இல்ல.
To become chief minister, I don't know if that's a blessing or a curse.
முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வரம் கொடுக்க போறாரா? அது வரமா இல்ல சாபமானு தெரியாது, சொல்ல முடியாது.
Anyway, people have so many different things they go to pray for.
எப்படி பார்த்தாலும் மக்கள் எத்தனையோ விஷயங்களை வச்சுட்டு அதுக்காக பிரார்த்தனை செலுத்துறதுக்கு போறாங்க.
But he wants to give you this benediction. Ma Suja, do not worry.
ஆனா அவர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். மாசுச்ச கவலைப்படாதேங்கிறார்.
So people think then I don't need to go to the temple because anyway I'm not worried, I'm happy.
மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், எப்படி இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க.
But in this world, without taking shelter of Krishna, if we're not worried, then we are fools.
ஆனா இந்த உலகத்துல கிருஷ்ணர் கிட்ட தஞ்சம் அடையாம அதே நேரத்துல கவலைப்படாம நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்சோம்னா நம்ம ஒரு பெரிய முட்டாள்.
If we should be worried that we have to face repeated birth and death.
மறுபடி பிறப்பு இறப்புங்கறத நம்ம சந்திக்கிறோமே அப்படிங்கறத நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம்.
Without considering this, if we are not worried, then we are being happy like the pigs who are also not worried.
இதைய பத்தி யோசிச்சு பார்க்காம கவலையே இல்லாம நான் வாழ்றேன் நம்ம நினைச்சோம்னா அது பன்றியினுடைய வாழ்க்கையை போன்றதாகும். ஏன்னா பன்றி நினைக்கிறதே எனக்கு எந்த கவலையும் இல்லை நினைச்சிருக்கு.
The pigs are wandering around very happy, getting fat.
பன்றிகள் பார்த்தோம்னா அங்கேயும் இங்கேயும் ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சிட்டு இருக்கு, நல்லா கொழுத்து போயிருக்கு.
And one day they get caught and then they're screaming and they're killed.
ஒரு நாள் அந்த பன்றிகளை பிடிச்சிட்டாங்கனா அது அலறும், அதுக்கு அப்புறம் அத கொன்னுடுவாங்க.
So we may think, yes, everything is very nice.
நாம நினைக்கலாம், ஆ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க.
But then one day we shall have to meet our fate.
ஆனா ஒரு நாள் நம்ம நம்மளுடைய விதியை சந்திப்பாகணும்.
So it is intelligent to understand that if we're not worried, we should be worried.
அதனால நம்ம கவலைப்படாம வாழ்றோம்னா அத பத்தி கவலைப்படணும்ங்கறத தெரிஞ்சிக்கிறது புத்திசாலித்தனம்.
And that we can get real shelter from all difficulties eternally by following Krishna's instructions in Bhagavad Gita.
Bhagavad Gita-la Krishna kodukka kudiya upadesangalai pinpatradhan moolamaga nama nirandaramana nanmaiyai pera mudiyum gerada purinjikkanum.
In Bhagavad Gita, Krishna establishes that devotion to him is the actual dharma for every jiva.
Bhagavad Gita-la Krishna vilakkarar தனக்கு செய்யக்கூடிய பக்தி தான் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான தர்மம் என்று.
We can be fully satisfied eternally by taking shelter of Krishna.
கிருஷ்ணர் கிட்ட தஞ்சம் அடைவதன் மூலமாக நாம் முழுமையான திருப்தியை நித்தியமாக பெற முடியும்.
So we thank you very much for coming to hear about the path of Bhagavad Gita.
கீதை காட்டும் பாதையை கேட்பதற்காக நீங்க வந்திருக்கீங்க, அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Most people these days are more interested in cricket or politics or just making money than the message of Bhagavad Gita.
இன்றைக்கு உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் கிரிக்கெட்ல, அரசியல்ல இல்ல பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். கீதையை பற்றி கேட்கறதுல ஆர்வம் காட்டுறதில்லை.
Well, someone appreciates what we're saying.
இந்த கருத்தை யாரோ ஒருத்தர் பாராட்டி இருக்காங்க.
Of course, this philosophy may seem somewhat complex to us.
இந்த தத்துவம் கொஞ்சம் சிக்கலுடையதாக இருக்குமோனு தோன்றலாம் உங்களுக்கு.
Because in Kali Yuga, people tend to be less intelligent.
ஏன்னா கலியுகத்துல மக்கள் குறைமதி கொண்டவர்களாக இருக்கிறதுங்கிறது சகஜம்தான்.
Especially in spiritual matters.
அதுலயும் குறிப்பா ஆன்மீக விஷயத்துல.
Fortunately, Srila Prabhupada, our Gurudev, he has presented the ancient, eternal, pure teachings of Bhagavad Gita without compromise, but in a way that everyone can understand very clearly, even with Kali Yuga less intelligence.
ஆனா கலியுகத்தில் நாம குறைமதி கொண்டவர்களாக இருந்தால் கூட அவர்கள் கூட பகவத்கீதையை முழுமையாக எந்த விதத்திலையுமே குறைபாடு இல்லாமல் புரிந்து கொள்றதுக்காக நம்மளுடைய ஆச்சாரியர் பிரபுபாதர் பகவத்கீதைக்கு விவரி கொடுத்திருக்கிறார்.
The same philosophy that Sri Ramanujacharya was teaching, but especially presented in a manner that we can all take it up very easily.
Sri Ramanujacharya enda tattvate upadesitaro adhe vishayate naam anaivarum elidil eduthukollakoodiya vidathila telivaga Srila Prabhupada valangi irukkirar.
In Bhagavad Gita, Lord Krishna describes the characteristics of the Mahatmas.
Bhagavad Gita, Bhagavan Krishna, Mahatmanudaya gunanalangalai patri vilakkigirar.
Mahatmanas tumang paratha daivin prakritim ashritaha bhajantyananyamanaso gyatva bhutadim avyaya. He says that those who are Mahatmas, great souls, they take shelter of my internal potency.
Bhagavad Gita Krishna solrar yaar ortham mahatmakalaga irukkirargalo avargal ennudaiya antaranga shaktiyidam tanjam adaigindrana.
They worship me with one pointed mind,
avargal orinilai paduthappatta manadudan ennai valibadigindrana.
Knowing that I am the origin of everything,
naan dhaan ellavattinudaiya saaram endrai unarndhu avargal seyalpadugirargal.
Then how do such persons worship Krishna? He describes.
அத்தகைய நபர்கள் கிருஷ்ணரை எப்படி வழிபடுகிறார்கள் அதை அவர் அடுத்து சொல்றார்.
He says சததம் கீர்த்தயந்தோமாம், they always perform kirtan of my about myself.
அவர் சொல்றார் சததம் கீர்த்தயந்தோமாம், அவர்கள் எப்போதும் என்னை பற்றிய கீர்த்தனத்தில் ஈடுபடுவார்கள்.
So in this Kali Yuga, the most important path of bhakti, of spiritual realization, is Harinama Sankirtan.
இந்த கலியுகத்துல ரொம்ப
முக்கியமான
விதத்துல எல்லோருக்கும் பொருத்தமான வழிமுறை என்னன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம்.
This is stated in Brihan Naradiya Purana and in many Shastras.
இது பிரஹன் நாரதிய புராணத்திலையும் இதர சாஸ்திரங்களையும் விளக்கப்பட்டிருக்கிறது.
ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கத்யர் அன்யதா. In this Kali Yuga, there is no other way, no other way, no other way to reach this spiritual goal but Harinam, Harinam, Harinam.
இந்த கலியுகத்துல பகவானுடைய திருநாமத்தை உச்சரிப்பதே தவிர திருநாமத்தை உச்சரிப்பதே தவிர
Sit down. Listen, stop moving around.
திருநாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு கதியில்லை, வேறு கதியில்லை, வேறு கதியில்லைன்னு சொல்லப்படுது.
So this Harinam Sankirtan, this is the process by which everyone can make full spiritual advancement.
இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் வழிமுறை. இதன் மூலமாக ஒருவர் முழு ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியும்.
This is the best way to follow the path of Bhagavad Gita in the modern age.
இதுதான் கீதை காட்டும் பாதையை புரிந்து கொண்டதுல இந்த நவீன காலத்துல மிகச்சிறந்த வழிமுறையாகும்.
And that is being practically seen all over the world.
இது நடைமுறையில உலகம் முழுக்க பார்க்கப்பட்டு வருகின்றது.
In Gita, Krishna says, Mamaivangsho jiva loke jiva bhuta sanatana. All the jivas are parts and parcels of Krishna.
பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் எல்லா ஜீவன்களும் தன்னுடைய அம்சங்கள் என்று.
So this Bhagavad Gita is not only for Indians or Hindus.
அதனால இந்த பகவத்கீதையானது இந்தியர்களுக்கோ இந்துக்களுக்கோ மட்டுமானது அல்ல.
It is spiritual knowledge for everyone.
இது எல்லோருக்கும் குறித்தான ஆன்மீக அறிவாகும்.
And we can practically see how people from all over the world are becoming inspired by the spiritual knowledge of Bhagavad Gita and chanting Hare Krishna and becoming purified.
Bhagavad Gita-inudaiya aanmeega gnanathinala ulagathinudaiya ella pagudigalil irukkakoodiya makkalum idai purindukondu idai eduthukondu vaalkaiyila nadaimuraippaduthi thoomai adaigiraargal abdingiradha nama nadaimuraiyila ulagam mulukka paarthu varugirom.
So that in very briefly is a discussion of the path of Bhagavad Gita.
இதுதான் கீதை காட்டும் பாதை அப்படிங்கறது நம்ம ரொம்ப சுருக்கமாக எடுத்துரைத்திருக்கின்றோம்.
And we invite you to all, please take to this.
நீங்க எல்லாரும் இதை முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களை வரவேற்கின்றோம்.
You will be happy in this life.
நீங்க இந்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியுடையவராக இருப்பீர்கள்.
And by following this path, we can get free from birth and death and go to the spiritual world to serve Krishna eternally.
இந்த பாதையை பின்பற்றுவதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கிருஷ்ணருடைய லோகத்தில் அவருக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சியுடன் சேவை செய்ய முடியும்.
ஹரே கிருஷ்ணா. Everyone please say sulanga. Hare Krishna.
Hare
Krishna.
Hare Krishna.
Krishna Krishna.
Krishna
Hare Hare.
Hare Hare.
Hare Rama.
Hare Rama.
Rama Rama.
Rama
Rama.
Hare Hare.
Rama Nandri, if anyone has any question, please ask.
யார்கிட்டயாவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேட்கலாம். இங்க உங்களுக்கு மைக் கொடுப்பாங்க, யாராவது கேள்வி இருக்கக்கூடியவர்கள் கேட்கலாம்.
And the books can be described by Vasudev. The books can be described by Vasudev. You can do that.
He's there.
When you're ready, you can call. Yeah, we're not ready. Let there be questions first. Is there prasadam? Okay. On the way out, everyone gets prasadam.
இறுதியில எல்லாரும் போறதுக்கு முன்னாடி பிரசாதம் வாங்கிக்கொள்ளலாம். இப்போது கேள்விகள் இருக்கவங்க கேள்விகள் கேட்கலாம். I am getting interest in family life, earning money, all these things, but not getting interest in spiritual life. How can I develop interest in it? What is your advice for them?
Move quickly.
விரைந்து நகருங்கள்.
You already all your hairs are white.
உங்ககிட்ட ஏற்கனவே உங்களுடைய முடிகள்லாம் நரைத்து போயிருக்கு.
If you don't do it quickly, then you're going to have to take birth again.
நீங்க சீக்கிரமா இதுல பாதை எடுத்துக்கல அப்படினா அப்ப நீங்க இன்னும் விரைவா நகர இருப்பீங்க.
Just understand the urgency.
இதனுடைய அவசர தேவையை புரிந்து கொள்ளுங்கள்.
If we don't take to spiritual life, then we have to remain in material life.
ஆன்மீக வாழ்க்கையை நாம எடுத்துக்கல அப்படினா அப்ப நம்ம பௌதிக உலகத்துல தான் தொடர வேண்டும்.
Of course, because we've been in material consciousness since time immemorial, we tend to think in a materialistic way.
நம்ம பௌதிக உலகத்திலேயே நீண்ட நெடுங்காலமா வாழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தால நாம எப்பவுமே பௌதிகமான விஷயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கிறோம்.
But you have some interest in spiritual life, that's why you're here.
ஆனாலும் உங்களுக்கு ஆன்மீகத்துல ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு, அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க.
But we have to hear this message again and again so that our intelligence can become properly fixed.
ஆனா நம்ம இந்த விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது நம்மளுடைய அறிவானது முறையாக நிலைபெறும்.
So you can associate with our devotees, you can get the contact information. You can come regularly to programs which are going on here in Kanchipuram.
நீங்க நம்மளுடைய பக்தர்கள் கிட்ட தொடர்புக்கான முகவரியை வாங்கிக்கிட்டு பக்தர்களை தொடர்பு கொள்ளலாம். அதன் மூலமாக இங்க தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில நீங்க பங்கு கொள்ளலாம்.
And you can take books by which you can, in your time, you can apply your intelligence to that.
நீங்க புத்தகங்களை வாங்கிக்கொள்ளலாம். அந்த புத்தகங்களின் மூலமாக உங்களுடைய நேரத்தை அதுல செலவழிக்கலாம்.
And there are also CDs of lectures. You can hear lectures which will inspire you in this way.
உபன்யாசங்கள் அடங்கிய CDக்கள் எல்லாம் இருக்கிறது. அதை கேட்பதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கலாம்.
Please take it seriously. This is not some joking matter.
அதனால இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள தயவு செய்து. இது ஒரு கேள்விக்குரிய விஷயம் அல்ல.
Now we have the chance.
இப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கிறது.
சாந்த் ஹரி கிருஷ்ணா அண்ட் கோ டு கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து கிருஷ்ணரிடம் செல்வீர்களாக.
ஹரே கிருஷ்ணா. Any other question? I'll put Jari once. Yeah.
Mm. வந்து பொய்யான தவறுகளா பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்களோ ஆன்மீகத்தை பொதையா பயன்படுத்துறாங்க, அதுக்கு உண்டான சாந்தி கிடைக்கும். பொய்யான முறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு எதுவுமே ஆண்டவர்களிடம் கேட்கக்கூடாது, அதுதான் ஆன்மீகம். அதை விட்டு எல்லாமே நம்ம ஆண்டவர்களிடம் போய் கேட்கவே எதையுமே கேட்கக்கூடாது, சைலண்டாக கொடுத்து வருவோம். அந்த மாதிரி தான் ஆன்மீகம்னாக்கா அதை விட்டு நம்ம வந்து கடவுளுடைய எப்படி அதே டைம்ல ஆன்மீகத்தான் நம்ம நாடி பார்க்கும்போது ஒருவருடைய மனதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னாக்கா அவங்க ஒரு வழி
எல்லாருக்குமே
ஒரே வழியாகவே வழிபடும். அது வந்து அதுதான் முழுமையான ஆன்மீகத்துக்கு வழிவகுக்கும். எல்லா மனதிலையும் வந்து முழுமை கொள்ளும். அதாவது ஆண்டவன் வந்து
What is the question?
He is asking that people are going to the temple and asking for so many different things, that I need money, I need this, that. But he feels that when they go to the temple, they should not ask for any of these things, just they should just pray and they should not ask for anything. And everyone should be directed towards one path, not different path. You know, somebody is telling you pray for everything and somebody is not praying for anything. So how can
we pray? One path, but who will say what that path is?
ஒரே வழியில நடக்கணும்னா, ஆனா அந்த ஒரே வழி எது அப்படிங்கறத யார் சொல்லுவாங்க?
Therefore we accept what Krishna says.
அதனால தான் நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்கிறோம்.
Instead of everyone giving their own opinion, we should listen to what Krishna says.
ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு பதிலா கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும்.
We can ask for something because we are in need.
நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கறனால நம்ம சில விஷயங்களை கேட்கலாம்.
But we should know what our real need is.
ஆனா நம்மளுடைய உண்மையான தேவை என்ன அப்படிங்கறதையும் நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம்.
Our real need is to get free from birth and death and go to the spiritual world with Krishna. So we should ask for that.
நம்மளுடைய உண்மையான தேவை நம்ம பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணரிடம் போக வேண்டும் அப்படிங்கறதுதான். நம்ம அதுக்காக கேட்கலாம் கிருஷ்ணரிடம்.
Yeah, anything else?
He's happy today with two things, that you have explained the meaning of Mahasutraha, which is there in Varadaraj's hand. By knowing that meaning, he is happy. And another thing is, he has read Srila Prabhupada's books, and having seen a disciple of Prabhupada who had lived with him, so he is happy with that two things. And his question is, how we can go unconditionally? Surrender to Krishna.
Oh, this is the best question.
இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி.
Varyaneshate prashna. In the beginning of Bhagavatam, Shukdev says to Parikshit that your question is very good.
பாகவதத்தின் ஆரம்பத்தில் சுக்தேவர் சொல்றார், உங்களுடைய கேள்வி மிகவும் நன்றாக உள்ளது.
Yeah. Well, there are six processes within Sharanagati, taking shelter of Krishna.
Krishna kitta tanjam adayirathu Sharanagati abdingaradhula aaru valimuraigal irukku.
Anukulyasya sankalpa. We should decide to do only that which will foster our devotion.
Anukulyasya sankalpa. Nammaludaiya bhaktiyai பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமாக இருக்குமோ அந்த விஷயங்களை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வது.
பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், we should give up all those things which impede the development of our devotion.
பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அதாவது நம்மளுடைய பக்தியை எதெல்லாம் தடை செய்யக்கூடியதாக இருக்குமோ, பக்தியை கடமை கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ அதை எல்லாவற்றையும் நிராகரிக்க வேண்டும்.
ராக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ, we should have firm faith that Krishna will protect us. Guptritve varanang tata, we should also feel that Krishna is looking after us. Atma nikshepa, we should throw ourselves at Krishna. We should be fully giving ourselves to him.
ஆத்ம நிக்ஷேபிய, நாம் நம்மை முற்றிலுமாக முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும்.
And karpanya, we should understand ourselves to be very fallen and lowly, this attitude.
Karpanya, நாம் நம்மை மிகவும் வீழ்ச்சியுற்றவராக கீழ்நிலையில் இருப்பவராக பணிவுடன் உணர வேண்டும்.
ஷட்விதா சரணாகதி, these are the six processes of sharanagati.
இதுதான் சரணாகதியினுடைய ஆறு வழிமுறைகள்னு சொல்லணும்.
So that requires that we know all the things that we should do and all the things we should not do and what kind of attitude we should have.
இதுல நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எத்தகைய மனப்பான்மையோட நாம இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது.
That requires that we take spiritual education.
இதற்கு நமக்கு ஆன்மீக கல்வி அப்படிங்கிறது அவசியமாகிறது.
Therefore we should associate regularly with devotees who can guide us on the path, who will teach us.
அதனாலதான் நம்ம எத்தகைய பக்தர்கள் நம்மை ஆன்மீக பாதையில வழிகாட்டுவாங்களோ, ஆன்மீக விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்களோ அவர்களுடன் நாம் உறவு கொள்ள வேண்டும்.
What should we do?
நம்ம என்ன செய்யணும்?
We should chant the holy names of Krishna regularly, daily.
நம்ம கிருஷ்ணருடைய திருநாமங்களை தினமும் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும்.
What should we not do? What should we avoid?
நாம என்ன செய்யக்கூடாது, எதை தவிர்க்கணும்?
Anything that will impede the development of bhakti.
பக்தியுடைய வளர்ச்சியை எதெல்லாம் தடை செய்யுமோ, எதெல்லாம் தடங்களாக இருக்குமோ அதை தவிர்க்க வேண்டும்.
So those who are very serious in developing Krishna bhakti, they will never eat meat or fish or eggs or even onions for that matter.
யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி வளர்க்கிறதா தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீன், முட்டை, மாமிசம் போன்ற விஷயங்களை உண்ண மாட்டார்கள், வெங்காயம் கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
They'll only take Krishna prasada, and Krishna doesn't like meat, fish, eggs or onions.
அவர்கள் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள், கிருஷ்ணருக்கு மீனோ முட்டையோ மாமிசமோ வெங்காயமோ பிடிக்காது.
Then there are various rules which help to purify our lives.
நம்மளுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கு பல்வேறு இதர விதிமுறைகளும் உள்ளன.
So after this lecture you can contact Sri Giridhari Prabhu and he will give you information how you, or Satyanarayan is here, and he is regularly conducting programs here. You can take guidance from him.
இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் என்னிடமோ அல்லது சத்யநாராயண குருவில் இருக்கிற அவரிடமோ தொடர்பு கொள்ளலாம். இங்க நாங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம், உங்களை வழிகாட்ட முடியும்.
This path of bhakti is very simple. It's also very powerful to clean our heart and it's very joyful.
இந்த பக்தியுடைய பாதையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. இது மிகவும் எளிமையானதும் கூட.
But we have to take to it seriously.
ஆனால் அதே நேரத்தில் நாம் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
Anything else?
வேற ஏதாவது கேள்விகள்?
எல்லா மதத்திலையும் இப்போ இந்து மதத்திலையோ சைவமும் வைணவமும் தனித்தனியா செயல்படுறாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே கொண்டு வந்து ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளபடியான ஏதாவது கருத்து சொல்லும்படி கேட்போம்.
In several religion, in other religions also the different sects are there, and in Hinduism also we see that Saivas and Vaishnavas are present. I request to give some concept by which both can coexist happily.
Yeah, okay. So the point is that we should try to understand what is actual reality. What is the actual fact? Some people will say that Shiva is supreme, some will say that Vishnu is supreme, some will say that Jesus is supreme.
சிலர் சொல்லுவாங்க சிவன் தான் முழுமுதற் கடவுள், சிலர் விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள், சிலர் இயேசு தான் முழுமுதற் கடவுள்.
What is the actual fact?
உண்மையான உண்மை என்ன?
That we have to understand from Shastra.
அதை நாம் சாஸ்திரங்களின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
Now some people say no, we don't believe Bhagavad Gita, we believe the Bible or the Quran.
இப்ப சில பேர் சொல்ல நாங்க பகவத்கீதை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நாங்க பைபிள் மேலையும் பைபிள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்ல குரான் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் சொல்லலாம்.
But as I stated in the beginning of the talk, there is a great difference between the Bible and the Quran on one side and the Gita on the other.
நான் இந்த உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பைபிள் குரான் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பகவத்கீதை இருக்கும்போது அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல பெருத்த வேறுபாடு இருக்கு.
Because the Bible and the Quran, they require basically blind faith.
ஏன்னா பைபிளும் குரானும் அதனுடைய தேவை என்னன்னா அடிப்படையில பார்த்தோம்னா ஒரு குருட்டு நம்பிக்கை தான் நாங்க தேவையாக இருக்கு.
Whereas the Gita gives us factual knowledge of who we are and who is God.
ஆனா கீதையானது உண்மையான அறிவை கொடுக்கிறது, நாம் யார் கடவுள் யார் அப்படிங்கிற விஷயத்துல.
ஜெனரலி பீப்புள் சே காட் ஆர் பகவான் ஆர் ஈஸ்வர் ஆர் அல்லாஹ்.
பொதுவா மக்கள் கடவுள், ஈஸ்வரர், அல்லாஹ் இப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் தே ஆல் ஹேவ் வேரியஸ் ஐடியாஸ்.
அவங்க எல்லாருக்கும் பலதரப்பட்ட எண்ணங்கள் கருத்துக்கள் இருக்கு.
பட் சாஸ்திர கிவ்ஸ் கிளியர் நாலேஜ்.
ஆனால் சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவான அறிவை கொடுக்கின்றன.
What is the meaning of the term Bhagavan?
பகவான் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன?
In the Vishnu Puran, Sri Parashara, he states,
விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்றார்,
ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயஹ ஜ்ஞான வைராக்ய யோஸ்சைவ சன்னங் பக இதிங்கிற. That person can be called Bhagavan in whom there is all riches, all opulence, all possessions.
யாரு நம்ம பகவான்னு சொல்லலாம்னா யார்கிட்ட ஆறு ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கிறதோ அவரை நாம் பகவான் என்று அழைக்கலாம்.
To whom everything belongs, that must be Bhagavan.
யாருக்கு எல்லாம் யாருடைய சொத்தாக இருக்கிறதோ அவரை நாம் பகவான் என்று சொல்லலாம்.
Who is the source of everything, who controls everything, to whom everything belongs.
அவர் எல்லாவற்றின் மூலமாகவும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவராகவும் எல்லாவற்றின் உரிமையாளராகவும் இருக்க வேண்டும்.
Who is all powerful.
அவர் எல்லா சக்தியுடையவராகவும் இருக்க வேண்டும்.
Who is all famous.
அவர் எல்லா புகழுடையவராகவும் இருக்க வேண்டும்.
Who is most beautiful.
அவர் இருக்கிறதுலேயே பேரழகு வாய்ந்தவராக இருக்க வேண்டும்.
Who knows everything.
அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்க வேண்டும்.
And at the same time is not attached to anything. That person is Bhagavan.
ஆனா அதே நேரத்துல அதுல எது மேலையும் பற்றுதல் இல்லாதவராக இருக்க வேண்டும்.
So that
அவர் பகவான் என்று எனப்படுகிறார்.
That description properly applies to Krishna.
அந்த விளக்கமானது முறையாக சொன்னோம்னா கிருஷ்ணருக்கு பொருந்தக்கூடியதாக உள்ளது.
Because the Shaivites will disagree.
சிவபக்தர்கள் அதில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்.
But at least if we are to accept the version of Bhagavad Gita, Krishna says, Vaidaischa sarvair ahameva vedyah. All the Vedas, the object of knowledge is Krishna himself.
இல்ல நம்ம குறைஞ்சபட்சம் பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா கீதையின் கூற்றை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். வேதைச்ச சர்வே ரகமேவ வேத்யக, எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே என்று கிருஷ்ணர் உரைக்கின்றார்.
So everyone can come together if they come together on the platform of actual knowledge.
எல்லோரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து எப்படி வர முடியும்னா எல்லோரும் உண்மையான ஞானத்தினுடைய தளத்திற்கு வரும் பட்சத்துல அது சாத்தியமாகும்.
If there are different there may be different people in the world and some people say 2 plus 2 equals 3.
உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கலாம், அதுல சில மக்கள் சொல்லலாம் ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினோம்னா 3னு.
And someone else says 2 plus 2 equals 4.001. So we may say, well, okay, let's try and make some compromise between everyone. One person says 2 plus 2 equals 5. Someone else says 2 plus 2 equals 7. So let's make a compromise, 2 plus 2 equals 6. But that's useless because it's wrong. It's in between two wrong positions doesn't make it right.
ரெண்டு தவறான நிலைக்கு நடுவுல ஏதோ ஒன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களை சரியான நிலையில கொண்டு வர போறது கிடையாது.
So we have to understand what is actually correct. Otherwise, on the platform of ignorance, there will always be discord.
அதனால உண்மையில எது சரிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையான அறிவினுடைய தளத்துல இருந்து இல்லைன்னா எப்பவுமே ஏதாவது முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும்.
Actual knowledge is there in Bhagavad Gita, not blind faith, actual knowledge.
அதனால உண்மையான அறிவுங்கிறது பகவத் கீதையில இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. அதுல குருட்டு நம்பிக்கை கிடையாது.
But in this material world there will never be unity because people are in this material world because they want to forget Krishna.
இந்த ஜட உலகத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்காதுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கிருஷ்ணரை மறக்கணும்னு பிரியப்படுறாங்க.
So they'll bring so many opinions. 2 plus 2 equals 7.
அதனால அவங்க பலதரப்பட்ட அபிப்பிராயங்களை ஒவ்வொருத்தரும் கொண்டு வருவாங்க. ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா ஏழுன்னு கூட சொல்லுவாங்க.
Oh, they may have some inclination toward God, but not clear knowledge.
இல்ல அவங்க கிட்ட ஏதோ கடவுள் மேல கொஞ்சம் ஆர்வமுடையவராக இருக்கலாம், ஆனால் தெளிவான அறிவில்லாதவர்களாக இருக்கலாம்.
So this Krishna conscious movement is giving clear knowledge. Bhagavad Gita as it is. Krishna is the Supreme.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது பகவத்கீதையை உண்மை இருள வழங்குது, கிருஷ்ணனே முழுமுதற்கொண்டு எடுத்துரைக்கின்றது.
Anything else?
வேற ஏதாவது கேள்விகள்?
Who wrote Bhagavad Gita? I'll give you a question in reply. Who said that 2 plus 2 equals
4?
Do you know the answer?
உங்களுக்கு பதில் தெரியுமா?
No, it's an eternal principle.
இது ஒரு நித்தியமான தாத்பரியம்.
It is a self-evident fact.
இது தனக்கு தானே சாட்சியாக கொண்ட உண்மையாகும்.
So in the same way, Bhagavad Gita and all Vedic knowledge is eternal truth.
அதே மாதிரி பகவத் கீதையும் இதர வேத ஞானங்களும் நித்தியமான உண்மையாகும்.
That is written down by Vyasadeva, but it is eternally existing even before Vyasadeva wrote it down.
இது வியாசதேவரால் எழுதப்பட்டது, ஆனால் இதனுடைய கொள்கைகள் தாத்பரியங்களானது வியாசதேவர் எழுதுறதுக்கு முன்னாடியே நீண்ட காலமாக இருந்து வரக்கூடியது.
It is not a product of someone's imagination.
இது யாரோ ஒருத்தருடைய கற்பனையில விளைந்த ஒரு படைப்பு அல்ல.
Just like we say, E equals MC squared was given by Einstein.
நாம பொதுவா சொல்றோம் E equal to MC squared அப்படிங்கிறது ஐன்ஸ்டைன் கொடுத்ததுன்னு.
But before Einstein told us that E equals mc squared, even before that equaled mc squared.
Einstein namakku E equal to mc squared solradhukku munnadi kuda E abdingaradhu mc squared ku samama dhaan irundhu vandhadu.
So Vyasadeva wrote down Bhagavad Gita, but that is eternal knowledge which is always existing.
Vyasadevar Bhagavad Gita eluthu vadivila kondu vandar appadi solra pachathiliyum Bhagavad Gita yanadhu nirandharamaga irundhu varakoodiya oru tattvamagum.
So Hare Krishna, we'll finish there.
Hare Krishna, nammai thoda mudithukolgirom.
Thank you very much again. Hare Krishna.
Nandri meendum. Hare Krishna.